இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம், அது எனக்குள்ள நடக்குது. அந்த உணர்வும் எனக்குள்ளதான் ஏற்படுது. இந்த மகிழ்ச்சி, பாக்கியம் எல்லாமே என்னுடைய சொந்த படைப்பு. இந்த மகிழ்ச்சி உருவாகிற எண்ணம், இது வந்து தானா உருவாகுதா இல்ல நானா உருவாக்குறேனா, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதை பேசறதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்களை வரவேற்போம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இந்த எண்ணத்தோடைய குவாலிட்டி, தரம், இந்த எண்ணத்தோடைய படைப்பு எல்லாமே வந்து நான் தான் காரணம். நான் தான் அது படைக்கிறேன், என்னுடைய சொந்த படைப்பு தான் சொன்னீங்க. இந்த மகிழ்ச்சி இதை உருவாக்குறேன் அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு எனர்ஜி, பவர், சக்தி, இது எல்லாமே வந்து இருக்கு. இதை எப்படி உருவாக்குறது?
நம்முடைய மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைகளையோ இல்ல மனிதர்களையோ தான் சார்ந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த காலகட்டத்துல சூழ்நிலைகள் வந்து பெரிய சவாலாக இருக்கும் பொழுதும், மனிதர்களுடைய பிஹேவியர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா எதிர்பாரா விதமா இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மகிழ்ச்சி என்பது ஒரே நிலையாக இருக்குமா, அது சாத்தியமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, மனிதர்களுடைய பிஹேவியரை பார்க்கும் பொழுது அதுக்கு நாம எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கூட நம்மால முடிவு செய்ய முடியல, அன்பிரடிக்டபிளா இருக்கு. சோ நம்முடைய மகிழ்ச்சி அவர்களை சார்ந்து இருக்கும் பொழுது, அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. எனக்குள்ள வந்து அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இல்ல. அதனால நாம என்ன செய்யறோம்னா, சரி சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு, மனிதர்கள் மாறிட்டு இருக்காங்க, அதனால மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால, மகிழ்ச்சிக்கு மாறான மற்ற உணர்வுகள், ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம், இல்ல வருத்தம்னு சொல்லலாம், இல்ல எதிர்மறை எண்ணங்கள், மகிழ்ச்சிக்கு மாறான உணர்வுகளை நாம் என்ன செஞ்சிட்டோம், ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏன்னா எப்பொழுதுமே வந்து சூழ்நிலை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம், ஆனா அது இருக்குமா? இருக்க முடியாது. நான் நினைக்கிற மாதிரிதான் இந்த உலகம் வந்து போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுவும் முடியாது. என்ன சுத்தி இருக்கிற மனிதர்கள் நான் எதிர்பார்க்கிற மாதிரிதான் வந்து பிஹேவ் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் சாத்தியம் இல்லை. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு. சோ எந்தெந்த உணர்வுகள் வருதோ அதை எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்றது சரியா புரிஞ்சுக்கும். கலகலப்பா இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்ல குதூகலமா இருக்கிறது, இல்ல எக்ஸைட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு நாம புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்றது ரொம்ப சரியான அர்த்தத்துல நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம்தான் வந்து நாம அந்த நிலையை வந்து ஒரே சீராக வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஒரு துக்கவகரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு, யாரோ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்ல யாரோ தவறிட்டாங்க, இந்த மாதிரி நேரத்துல எப்படி வந்து மகிழ்ச்சியா இருக்கிறது சாத்தியம் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். மகிழ்ச்சி அப்படின்றத வந்து நம்ம எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா நிச்சயமா அது சாத்தியம் கிடையாது. ஆனா மகிழ்ச்சி என்பது கலகலப்பா இருக்கிறதோ, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதோ, குதூகலமா இருக்கிறதோ கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு சரியான எண்ணத்தை நான் உருவாக்கும் பொழுது, எண்ணம் எண்ணத்தினுடைய அடிப்படையில உணர்வு, அந்த உணர்வினுடைய அடிப்படையில நம்முடைய செயல், அந்த செயலினுடைய அடிப்படையில நம்முடைய ஆட்டிடியூட், மனோபாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு சரியான எண்ணத்தை நாம் உருவாக்கும் பொழுது ஒரு நல்ல உணர்வை நாம் அனுபவம் செய்ய முடியும். அந்த நல்ல உணர்வை அனுபவம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகளிலும் கூட அந்த சூழ்நிலையை நம்மால் கடக்க முடியும். இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வீட்டுல இருக்கும் பொழுது கூட நாம வந்து நம்முடைய வாழ்க்கை அப்படியே நின்றுறது கிடையாது. நாம் அதை கடந்து போகணும்னு தான் நினைக்கிறோம். நாம் அதை கடந்து போகும்பொழுதுதான் வாழ்க்கை என்பது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுதான் நம்முடைய முக்கியமான லட்சியமும் கூட.
நடைமுறையில நடக்கிற உண்மைகளை நம்ம ஏத்துக்கணும்னு சொல்றோம்.
சோ அந்த ஏத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு சரியான எண்ணம் என்பது உருவாகணும். ஒரு சரியான எண்ணத்தை அப்ப உருவாக்கும் பொழுது அதன் அடிப்படையில வருகிற அந்த உணர்வு நமக்கு சக்தியை கொடுக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என்னால் கடந்து செல்ல முடியும். நம் வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஒன்னு வந்து தகவல்கள் பத்தி பார்த்தோம், ரெண்டாவது நம்முடைய கடந்த கால அனுபவம் பத்தி பார்த்தோம். இப்ப கடந்த கால அனுபவத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். இப்ப இன்ஃபர்மேஷனு கூட நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம், ரொம்ப கவனமா இருந்தோம்னா நல்ல புத்தகங்களை படிக்கலாம், நல்ல விதமான செய்திகளை வந்து எனக்குள்ள போட்டு அதையும் மாத்திடலாம். ஆனா இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய சவால். அதை நாம எப்படி மாத்துறது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மகிழ்ச்சி என்பது எப்பவுமே வந்து நிரந்தரமா இல்லை. சூழ்நிலை சரியாக இல்லாதப்ப கூட நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும், அதை வந்து துக்கமாக தான் எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு மாதிரியான பிலீஃப் சிஸ்டம், ஒரு விதமான நம்பிக்கை. சோ இந்த மாதிரியான நம்பிக்கைகளின் அடிப்படையில நம்முடைய எண்ணங்கள் உருவாகும்.
இந்த நம்பிக்கை முறை அப்படின்றது சூழ்நிலைகளால ஏற்படுதா இல்ல அது வேற ஏதாவது ஒரு விஷயத்தால ஏற்படுதா?
அந்த நம்பிக்கைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா சூழ்நிலைகளை சொல்லலாம், நம்முடைய அனுபவங்கள் சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய பெற்றோர் வந்து என்ன கண்டிக்கிறாங்க, என் மேல கோவப்படுறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய மனசுல பதிய ஆரம்பிச்சிடும், யாராவது தவறு செஞ்சாங்கன்னா நான் கோவப்படணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை, அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் வளர்த்துட்டே இருப்பேன். எப்போ எந்த இடத்துல யார் தவறு செஞ்சாலும் எனக்கு எது சரி என்று படவில்லையோ உடனே நான் கோவப்படுவேன் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை நாம உருவாக்கி வச்சுட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி பல விதமான பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம நம்பிக்கை அப்படின்றத ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம், அதுல என்ன நம்ம வந்து கொடுக்கறோமோ அதுதான் வந்து அதனுடைய எஃபெக்டா வெளியில வருது. சோ நம்பிக்கையினுடைய ஆதாரத்துலதான் எண்ணங்கள் உருவாகுது.
இதை வந்து நீங்க ஒரு நம்பிக்கை நம்ம நம்புறோம்னு சொல்றீங்க, ஆனா இது ஒரு அனுபவம் தானே, அனுபவ பூர்வமா நான் உணர்ந்ததால தானே இதை நான் நம்புறேன்.
நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்றதுனால கோபப்படுறாங்க, உடனே நாம என்ன செய்யறோம், அதுக்காக உட்காந்து கோபப்படுவாங்களே அப்படின்றதுக்காக படிக்கிறோம், ஹோம்ஒர்க் செய்யறோம். அவங்க கோபப்படலன்னா நம்ம ஜாலியா இருக்கோம் இல்லையா. வளர வளர இந்த நம்பிக்கையும் வளர்ந்துகிட்டே வருது. என்னன்னா கோவப்பட்டா வேலை நடக்கும், யாரையாவது நாம வந்து வேலை வாங்கணும், எனக்கு இந்த வேலை ஆகணும், அது ஸ்லோவா நடக்குதோ இல்ல அந்த வேலை நடக்கலையோ அப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னா கோவப்பட்டா வேலை நடக்கும் அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சிடும். சோ அது வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில எங்கெல்லாம், அதாவது ஒரு நாள்ல வந்து நம்ம பல விதமான வேலைகள் செய்யறோம், வாழ்க்கையில வந்து பல விதமான காரியங்களை செய்ய வேண்டி இருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் வந்து நம்முடைய குறிக்கோள் என்னவா இருக்கும்னா இந்த வேலையை நான் எப்படியா முடிச்சாகணும்.
ஆமா, கோவப்பட்டா அந்த வேலை நடக்குது அப்படின்னா அப்புறம் என்ன சிஸ்டர், அது முடிஞ்சிடுது இல்லையா, அதுல என்ன தப்பு தெரியலையே எனக்கு.
இப்ப நம்ம கோவப்படுறோம், அந்த வேலை அப்படின்றது நடந்து முடியுது, ஆனா கோவப்படாமலும் அந்த வேலை நடக்க முடியுமா அப்படின்றதுதான் நாம வந்து பாக்கணும். வாழ்க்கையில எனக்கு என்ன தேவை, வாழ்க்கையில வந்து நான் கோவப்பட்டுட்டே இருக்கணுமா இல்ல எனக்கு மகிழ்ச்சி என்பது தேவையா? இப்ப நான் ஒரு இடத்துல கோவப்படுறேன் வச்சுக்கோங்க, ஒரு வேலை ஆகணும்ன்றதுக்காக கோவப்படுறேன், அதே பழக்கம் எனக்கு என்ன ஆகுது, ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் பிகம்ஸ் மை ஹேபிட், என்னுடைய பழக்க வழக்கமா மாறிடுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து எனக்கு வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோவப்பட்டுட்டே இருப்பேன். அப்போ எனக்குள்ள எந்த மாதிரியான ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி லெவல் என்பது உருவாகுது அப்படின்னா எதிர்மறை எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. யாரை பார்த்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, வேலை நடக்கலன்னா கோவப்படுறது, அது என்னுடைய பர்சனாலிட்டியாவே மாறிப்படுது. ஸோ எனக்குள்ள இந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை நம்பினேன், அதன்படியே நான் நடந்துகிட்டேன். இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்றத நான் கொஞ்ச நேரம் நிறுத்தி யோசிச்சு பார்த்து அதை மாத்திக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கல. எனக்கு வேலை நடக்கணும் சரி, ஆனா வாழ்க்கையில நமக்கு எது தேவை, மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறோம். கோபம் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை உணர்வு. சோ அந்த உணர்வு உள்ள உருவாகும் பொழுது மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல ஒரு உணர்வும் எப்படி உருவாக முடியும், கோபமும் மகிழ்ச்சியும் ஒன்னா இருக்க முடியாது. சோ நான் கோபப்பட்டுட்டே இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி போயிட்டு இருக்கு, என்னுடைய எண்ணங்களினுடைய தரம் எப்படி போயிட்டு இருக்கு, எனக்குள்ள உருவாகிற அந்த சக்தியினுடைய குவாலிட்டி தரம் என்பது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
சரி, இப்படி பார்த்தா இந்த பிலீஃப் சிஸ்டம், நான் நம்பும் முறை அப்படின்றது என்னுடைய முழு வாழ்க்கையிலும் இணைஞ்சிருக்கா?
நிச்சயமா, நம்முடைய எண்ணங்கள் வந்து நம்முடைய டெஸ்டினி வரைக்கும் கொண்டு வந்து விடுது. பிலீஃப் சிஸ்டம் நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கைகள், எண்ணம், அதுக்கப்புறமா என்னுடைய டெஸ்டினி. இப்போ என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் தவறாக இருந்தது, என்னுடைய நம்பிக்கைகள் தவறாக இருந்தது அப்படின்னா நிச்சயமா எண்ணங்களும் தவறாக இருக்கும். அந்த எண்ணங்களின் அடிப்படையில அதுக்கப்புறமா வர அந்த ஃபுல் ப்ராசஸ் டெஸ்டினி, என்னுடைய விதி தவறாகவே இருக்கும். அப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிடுது இல்லையா? என்னுடைய பிலீஃப் சிஸ்டமே, என்னுடைய நம்பிக்கையே என்னுடைய பாக்கியத்தை பாதிக்கவும் செய்யுது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நாம நிறுத்தி யோசிக்கணும். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், ஏன் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள், நம்ம என்ன பார்த்தோம், உணர்வுகள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு பின்னாடி என்ன எண்ணம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அந்த எண்ணத்திற்கு பின்னால என்ன விஷயம், எந்த மாதிரியான நம்பிக்கை வந்து அடிப்படையா இருக்கு அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அந்த நம்பிக்கை வந்து சரியாக இருந்தது அப்படின்னா என்னுடைய எண்ணம் சரியாக இருக்கும். என்னுடைய எண்ணம் சரியா இருந்ததுன்னா நிச்சயமா என்னுடைய உணர்வும் சரியாக இருக்கும். என்னுடைய உணர்வு சரியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய செயல்கள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய வாழ்க்கையின் முறை, என்னுடைய பாக்கியம் எல்லாமே சரியா அமைஞ்சிடும். நிச்சயமா, ஏன்னா இப்ப நம்ம நம்பிக்கை அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல என்ன நம்ம வந்து குடுக்கிறோமோ அதுதான் வந்து அதனுடைய எஃபெக்டா வெளியில வருது. சோ நம்பிக்கையினுடைய ஆதாரத்துலதான் எண்ணங்கள் உருவாகுது. இப்ப அந்த நம்பிக்கை சரியா தவறா அதை வந்து நாம பாக்கணும். எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு, நம்பிக்கை, இன்னொன்னு வந்து உண்மை. சோ நம்பிக்கை என்பது என்ன, உண்மை என்பது என்னன்னு பாக்கணும். நம்முடைய நம்பிக்கைகள் உண்மையா அப்படின்றத பாக்கணும். இப்ப உதாரணத்திற்கு கோபப்படாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுது நம்முடைய நம்பிக்கை. இப்போ இந்த நம்பிக்கை, இந்த கோபப்படுறது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவீங்க? சரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை, அதனால நான் கோபப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கோபம் அப்படின்றது நமக்கு எந்த மாதிரியான உணர்வை தருகிறது, நம்முடைய உணர்வு வந்து எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் நம்ம வந்து நம்ம என்ன சொன்னோம், உணர்வு வந்து சரியா இருந்ததுன்னா நம்ம எண்ணம் சரியாக இருக்குன்னு சொல்றோம். சோ எண்ணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கையும் சரியா இருக்கும். இப்ப கோபம் என்பது எனக்கு வந்து சரியான உணர்வை கொடுக்கல, ஒரு மகிழ்ச்சியான உணர்வையோ ஒரு நல்ல உணர்வையோ கொடுக்கல. சோ உணர்வு தவறா இருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி போனா என்ன ஆகும்னா அந்த நம்பிக்கை, பிலீஃப் சிஸ்டம் அப்படின்ற விஷயம் தவறாக தான் இருக்கும். ஏன்னா உண்மை, இயல்பான விஷயம் எனக்கு வந்து ஒரு சரியற்ற உணர்வை கொடுக்காது. இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கோம், ஒரு நாலு பேர் வராங்க, உங்ககிட்ட மட்டும் பேசுறாங்க, என்கிட்ட பேசல, அப்போ நான் எப்படி ஃபீல்
பண்ணுவேன்?
அப்ப நான் உடனே என்ன பண்ணணும்னா இந்த உணர்வுக்கு காரணமா இருக்கிற எண்ணத்தை நான் ஆராயணும். சோ என்ன மாதிரியான ஒரு எண்ணம் என்பது இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா, பிரீத்தி வந்து என்னை விட நல்லா பண்றாங்க போல இருக்கு, என்னை விட நல்லா பேசுறாங்க போல இருக்கு, அதனாலதான் எல்லாரும் வந்து அவங்கள பாராட்டுறாங்க அப்படின்ற எண்ணம் தான் அந்த உணர்வுக்கு பின்னாடி இருக்கு. அந்த எண்ணத்திற்கு பின்னாடி இருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கையை நாம ஆராயும் பொழுது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, நாலு பேர் நம்மளை புகழ்ந்தாங்க, பாராட்டினாங்க அப்படின்னா நான் நல்லவள் அப்படின்றதுதான் நம்பிக்கை. சோ என்னுடைய செல்ஃப் எஸ்டீம், நான் நல்லவளா இல்லை நான் செய்யறது சரியில்லையா அப்படின்றது எப்படின்னா, அடுத்தவங்களுடைய பிஹேவியர், அடுத்தவங்க பாராட்டுறாங்க இல்லையா அதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிலீஃப் சிஸ்டம்.
இதே மாதிரி இன்னொரு எண்ணம் கூட உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொறாமை இல்லையா?
ஆமா, ஏற்படும். இப்ப ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்னன்னா அடுத்தவர்கள் பாராட்டினாங்கன்னா நீங்க நிச்சயமா பெட்டர் பர்சன் அப்படின்னு நினைக்கிறோம். பொறாமை எப்படி ஏற்படுது?
உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என்னுடைய நம்பிக்கை முறைதான் இதுக்கெல்லாம் காரணம் இல்லையா?
ஆமா, என்னை விட இவங்க நல்லவங்களா இருக்காங்க, இவங்க நல்லா பேசுறாங்க, அதனாலதான் மக்கள் எல்லாம் வந்து அவங்கள பாராட்டுறாங்க, என்ன பாராட்டல அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம். சோ அதுக்கு பின்னாடி என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நான் நல்லவளா இருக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்கேல், அதனுடைய அளவுகோல், என்னுடைய தகுதி எல்லாமே வந்து எவ்வளவு பேர் பாராட்டுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுக்கும் மேல பல விதமான எதிர்மறை எண்ணங்கள் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சோ என்ன வந்து மக்கள் பாராட்டணும், அப்பதான் வந்து என்கிட்ட தகுதி இருக்கு அப்படின்ற எண்ணத்தை வந்து நான் உருவாக்குவேன். அந்த நாலு பேர் என்ன பாராட்டணும் அப்படின்றதுக்காக நான் உங்களை பத்தி அவங்க கிட்ட எந்த மாதிரியான ஒரு சில எதிர்மறையான விஷயங்களை சொல்லலாம் அப்படின்றத நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன்னா, உங்ககிட்ட என்னென்ன குறை இருக்கு அதையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ உங்ககிட்ட இருக்க குறைய பார்க்க ஆரம்பிப்பேன், உடனே அதை நான் மனசுல வாங்கிக்குவேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா அதே நாலு பேர்கிட்ட போய் உங்களுடைய குறைய நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்ககிட்ட போய் நான் தான் நல்லவ, நான் என்னாலதான் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா உங்ககிட்ட இருந்து அவங்களுடைய கவனத்தை திருப்பறதுக்காக உங்ககிட்ட இருக்கிற குறைய நான் சொல்ல ஆரம்பிப்பேன். சோ இந்த மாதிரியான பல விதமான எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும், நெகட்டிவ் எனர்ஜி அந்த சக்தி என்பது உருவாகும். இப்ப ஆக்சுவலா என்ன ஆகும்னா, நிஜமாவே மக்கள் வந்து என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. நான் யார் என்பது நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்றத பொறுத்துதான். என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி உணர்றாங்க அப்படின்றத பொறுத்து நான் இல்லை. என்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கலாம், பலஹீனங்கள் இருக்கலாம், ஆனா அது மேல வேலை செஞ்சு அதை வந்து நீக்கிறதுக்கும் ஒரு நல்ல பர்சனாலிட்டியா உருவாகிறதுக்கும் நான் தான் வேலை செய்யணும். எவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, முகத்துக்கு நேரா புகழ்ந்து பேசுறாங்க, சோ அதை வச்சுதான் என்னுடைய தகுதி இருக்கு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது முடிவாகணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல அது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா உள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க, வெளியே ஒரு மாதிரி பேசுவாங்க. சோ மத்தவங்களுடைய அப்ரிசியேஷன் என்னை வந்து ஒரு நல்லவனா காட்டும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது சரியான பிலீஃப் சிஸ்டம் கிடையாது.
இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு சில சமயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் கூட பிரிய வேண்டிய அவசியம் வந்துடும் இல்லையா?
ஆமா, அதுதான் டெஸ்டினி நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அது மட்டும் கிடையாது. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசல் வர்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து எனக்குள்ள நான் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை கூட வந்துடும். ஏன்னா நான் என்னை மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது என்னை விட அவங்க பெட்டர், சோ எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனவேதனையில நான் போயிடுவேன். சோ அதுவும் சரியான ஒரு உணர்வு கிடையாது. இப்போ நாம என்ன உணரணும் அப்படின்னா, இது என்னுடைய பயணம், இந்த பயணத்துல நான் என்னை சரி பண்ணிக்கணும், என்னை மற்றவர்களோட கம்பேர் பண்றது அப்படின்றது தவறான விஷயமாகும். இதுல நான் என்னென்னலாம் முயற்சி எடுக்கணும், எப்படி எப்படி எல்லாம் மாறிக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ என்னை நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாழ்க்கையே என்ன ஆயிடும்னா, ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடும்.
ஒரு போட்டின்னு வந்துடுச்சுன்னா அப்புறம் உடனே வந்து நான் தான் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்க விடக்கூடாது, அப்படி அவங்க ஜெயிக்கணும் அப்படி நிலைமை ஏற்பட்ட கூட அவங்க தோல்வி அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும்
செய்யணும்லாம் கூட நினைப்போம். ஸோ கிரிட்டிசிசம் பண்ணுவோம், அவங்கள எப்படி விளைவிக்கலாம்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையே வந்து ஒரு போர்க்களம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ போர்க்களத்திலயும் அதே மாதிரி மற்றவர்களை வந்து நாம விடக்கூடாது. சோ இந்த மாதிரி போயிடும். அது மட்டும் இல்ல, வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டு, நான் தான் ஜெயிக்கணும், அந்த விளையாட்டுல கூட வெற்றி தோல்வி அப்படின்றது இருக்கு. சோ எப்பவுமே
அந்த டைம்ல வந்து நம்ம பாப்போம் இல்லையா, இவங்க யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட நமக்கு வந்து ஆவலா இருக்கும்.
இந்த மாதிரியான நம்பிக்கைகள்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களும் அதற்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்.
இப்ப நான் உருவாக்குற எண்ணம் எந்த பிலீஃப் சிஸ்டத்தை சேர்ந்ததுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
ஒரு நாள்ல தெரியாது, நம்ம அடிக்கடி அதை வந்து சோதிச்சு பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கே தெரிய வந்துடும் எந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டத்தினால எந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு தெரியும் நமக்கு. இப்ப இன்னொரு பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னா உடனே நீங்க அதை வந்து அப்ரிசியேட் செய்யணும்.
ஆமா, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம்.
நீங்களே சொல்றீங்க இயல்பான விஷயம் அப்படின்னு. நாட் நெசசரிலி, நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறேன் அப்படின்னா நீங்க அதை அப்ரிசியேட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விதி கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, இதை செய்யணும்னு தோணுது, அதனால நான் செய்யறேன். சோ இதை அப்ரிசியேட் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். நான் யாருக்காவது ஏதாவது செஞ்சா உடனே அவங்க என்ன பாராட்டணும் அப்படின்றது என்னுடைய பிலீஃப் சிஸ்டம். சோ இன்னொரு பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா, நான் உங்களுக்கு நல்லது செய்யறேன், நீங்களும் எனக்கு ஏதாவது திரும்ப செய்யணும், அதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம். இன்னொரு பிலீஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யறேன், உங்ககிட்ட இருந்து நான் பாராட்ட எதிர்பார்க்கல, ஆனா ஏதாவது ஒரு காலகட்டத்துல நீங்களும் எனக்கு ஏதாவது செய்வீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம்.
ஆமா, இதுவும் இயல்பு தானே சிஸ்டர். இப்ப நீங்க ஏதாவது எனக்கு ஒரு நல்லது செய்யறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நானும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்.
இதெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கைகள் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல. அதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வருத்தப்படணும், இது வந்து அவசியம் கிடையாது. இன்னொரு ஒரு பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா, நான் உங்களுக்கு நல்லது செய்யறேன், நீங்க பாராட்டவும் வேண்டாம், எனக்கு திரும்ப எதுவும் செய்யவும் வேண்டாம், ஆனா நீங்க கெட்டது செய்யாம இருக்கும். நாம என்ன சொல்லுவோம்னா, நாம நல்லது செஞ்சோம், அவங்க நமக்கு கெட்டது செஞ்சாங்க, நல்லது செய்யட்டையும் பரவாயில்ல கெட்டது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா நல்லது கெட்டது அப்படின்றது வந்து நம்மை பொறுத்த ஒரு விஷயம்தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கெட்டது அப்படின்னு கிடையாது இல்லையா. சோ இதன்படி நாம எடுத்துட்டு போகும்பொழுது, நான் ஏதோ ஒன்று செய்யறேன், அதற்காக நான் எதிர்பார்க்கிறேன், நான் எதிர்பார்த்தபடி அது கிடைக்காததால் எனக்கு வந்து மன வருத்தம் என்பது ஏற்படுது. இதுதான் பிலீஃப் சிஸ்டத்துல இருக்கு.
இப்போ எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு வந்து உடம்புக்கு முடியல அப்படின்னா உடனே நான் அவங்களுக்கு ஃபிளவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்து கெட் வெல்ஸ், நீங்க சீக்கிரமா குணமடையணும் அப்படிலாம் சொல்லி நான் அவங்களை நல்லா பாத்துக்க கூட செய்வேன் சில சமயத்துல. இதே மாதிரி எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின் போது அட்லீஸ்ட் அவங்க கேட்கணும்னாவது நான் நினைப்பேன், அது கூட எதிர்பார்க்கறதா தப்பு?
நான் ஒண்ணு செய்யறேன், ஆனா அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கிறதுனால அது எனக்கு திரும்ப கிடைக்காதப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து மன வருத்தம் என்பது ஏற்படுகிறது. ஸோ நாம என்ன பண்ணணும்னா, இந்த பிலீஃப் சிஸ்டத்தை கொஞ்சம் மாத்தணும். என்னுடைய வாழ்க்கை முழுக்க உங்களுக்காக நான் என்னெல்லாமோ செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது கூட என்ன ஆகுதுன்னா அதுல நமக்கு எதிர்பார்ப்பு என்பது இருக்கு, அதனால நாம துக்கத்துல இருக்கோம்.
இதெல்லாம் வந்து சொல்றது ரொம்ப சுலபம் சிஸ்டர், ஆனா நடைமுறை வாழ்க்கையில இத வந்து நான் எப்படி வந்து பின்பற்றி நடக்க முடியும்?
நிச்சயமா நடக்க முடியும். அதாவது இப்ப நம்ம சொல்றோம், நம்முடைய பிலீஃப் சிஸ்டத்தை நாம் நம்புகிற விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம மாத்தும் போது நிச்சயமா அது வந்து சாத்தியப்படும்.
நான் ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன எப்பப்போ தேவையோ அதெல்லாம் செய்யறேன், எனக்கு இது தேவை அப்படின்னும் போது அவங்க வந்து எனக்கு எதுவும் செய்யாம ஒதுங்கிட்டாலோ அது எனக்கு எவ்வளவு வலிய ஏற்படுத்துது, அது என் மகிழ்ச்சியின் அளவுக்குள்ள குறைச்சிடாதா?
நிச்சயமா குறைக்கும். ஏன்னா உங்களுடைய மனதை வந்து நீங்க அப்படித்தான் தயார் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எவ்வளவு செஞ்சேன்னா அதே ப்ரொபோர்ஷன்ல வந்து மத்தவங்களும் எனக்கு செய்யணும்னு நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க வந்து வருத்தத்தை வந்து உணர்றீங்க. ஸோ இது ஒரு பிலீஃப் சிஸ்டம். நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு வந்து ஒரு பெரிய டின்னரே தயார் பண்றீங்க, பல விதமான உணவு வகைகளை வச்சு ரொம்ப நல்லா டின்னர் ஹோஸ்ட் பண்றீங்க. அது வந்து உங்களுடைய குணம், நான் இல்லை, யார் வந்தாலும் நீங்க அப்படிதான் வந்து அவங்களை வரவேற்பீங்க. ஆனா நான் எப்படின்னா, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, நான் வந்து அவ்வளோ எலாபரேட்டா டின்னர்லாம் செஞ்சு உங்களை வந்து வரவேற்க மாட்டேன். டீ சாப்பிட்றீங்களா இல்ல காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பேன். உடனே உங்களுக்கு எப்படி கோவம் வரும் அப்படின்னா, நீங்க என் வீட்டுக்கு வரும்போது பெரிய டின்னரே நான் வந்து தயாரிச்சு வச்சேன், ஆனா உங்க வீட்டுக்கு நான் வந்தா நீங்க வந்து காஃபி டீ சாப்பிட்றீங்களான்னு கேக்குறீங்க.
ஆமா, எனக்கு அந்த மன வருத்தம் ஏற்படும் இல்லையா?
அப்படிப்பட்ட குணம் உங்களுடையது, இது என்னுடைய குணம், இது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. நான் உங்களை வரவேற்க கூடாதுன்னோ உங்களை சந்தோஷப்படுத்த கூடாதுன்னோ என்பது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி என்பது அப்படி இருக்கு. ஸோ இது வந்து பிசிக்கல் லெவல்ல நம்ம பாக்குறோம், இதையே வந்து எமோஷனல் லெவல்ல, நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானவன், நான் எல்லாரையுமே வந்து இப்படிதான் வரவேற்பேன், இப்படிதான் வந்து பாராட்டுவேன், அது என்னுடைய குணம். ஆனா உங்களுடைய குணம் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ எமோஷனல் லெவல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரிதான் நீங்களும் வந்து என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கறது தான் வந்து பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதே மாதிரி நடக்கல அப்படின்னா நமக்கு மனதுல வருத்தம் என்பது வருது. ஸோ இப்ப நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே பார்க்கும்போது, எனக்குள்ள நான் உருவாக்கி வச்சுட்டு இருக்கேன், அதனுடைய அடிப்படையில என்னுடைய எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்களின் அடிப்படையில எப்படி என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி நடக்கலன்னா உடனே நான் பாதிப்புக்கு உள்ளார். இப்போ ஒரு புது பிலீஃப் சிஸ்டத்தை நாம உருவாக்கணும். அது என்ன அப்படின்னா, நான் எது செஞ்சாலும் என்னுடைய திருப்திக்காக செய்யறேன், நான் எதை செஞ்சாலும் என்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்யறேன், மகிழ்ச்சியோடனே நான் எல்லாத்தையுமே செய்யறேன் அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, நமக்கு அவங்க எதையும் திரும்ப செய்யாட்டி கூட நமக்கு அது பாதிப்பு என்பது ஏற்படாது.
இப்பதான் எனக்கு புரியுது, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, என் மனசுக்கு வலி கொடுக்கற எந்த விஷயமா இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பா வந்து மாத்திக்கணும் அப்படின்னு. எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும், நம்ம வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து வலி வேதனை அப்படின்றத நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். இதுதான் அதுக்கு காரணம்னு நம்ம எந்த விஷயத்த நம்புறோமோ அந்த நம்பிக்கை முறையே நம்ம மாத்திக்கலாமே சிஸ்டர். அந்த நம்பிக்கை முறைய மாத்துறதுக்கு எங்களுக்கு வந்து தியானம் மூலமா நாங்க முயற்சி செய்ய விரும்புறோம். ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன், நீங்க அந்த தியானம் எங்களுக்காக.
ஓம் சாந்தி. மிகவும் சௌகரியமாக இயல்பாக நம்மை நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். பலவிதமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள், அதற்கேற்றாற் போன்ற உணர்வுகள், அந்த உணர்வுகள் கம்ஃபர்டபிளாக இருக்கோ இல்லையோ அப்படியே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது என்னுடைய உணர்வு கம்ஃபர்ட்டாக இல்லையோ அப்பொழுதே அதற்கு பின்னால் இருக்கும் அந்த நம்பிக்கையை சோதித்து பாருங்கள். இது உண்மையானதா இல்லையா என்று. ஏனென்றால் உண்மை சத்தியம் என்பது என்னை மிகவும் அமைதிப்படுத்துகிற விஷயமாகும். எங்கோ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்பது இயற்கையான உணர்வு. மகிழ்ச்சி என்பது எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்காதது. மகிழ்ச்சி என்பது என்னுடைய படைப்பு. மகிழ்ச்சி என்னுடைய சொந்த படைப்பு. இது யாரையும் சார்ந்து இல்லை. என் மகிழ்ச்சி என் கையில் தான் இருக்கிறது. இந்த ஒரு நம்பிக்கையின் ஆதாரத்தில் இனி என் வாழ்க்கை பயணத்தை தொடர்வேன். எப்படிப்பட்ட அனுபவம் இதிலிருந்து ஏற்படுத்தப் போகிறது என்பதை நான் சோதித்து பார்க்கப் போகிறேன். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இதே நம்பிக்கையின் ஆதாரத்துல நம்ம வாழ்க்கையை தொடர்வோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி